வணக்கம். தினமலர் இரவு 10 மணி செய்திகள். ஏஐ தொழில்நுட்பத்தை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம், கூகுள் சிஇஓ எச்சரிக்கை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் என கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை எச்சரித்துள்ளார். கூகுளின் ஜெமினி போன்ற அதிநவீன மென்பொருள் கூட தவறுகளை செய்யக்கூடும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பிழை செய்ய வாய்ப்புள்ளது. முடிந்தவரை துல்லியமான தகவல்களை வழங்க நாங்கள் மேற்கொள்ளும் பணி பற்றி பெருமைப்படுகிறோம். அதே நேரத்தில் ஏஐ சொல்லும் அனைத்தையும் குருட்டுத்தனமாக நம்பக்கூடாது. பயனர்கள் அவற்றை ஒரு தகவல் ஆதாரமாக மட்டுமே கருத வேண்டும், கவனமுடன் கையாள வேண்டும் என சுந்தர் பிச்சை கூறினார். டாக்டர் பரிந்துரை இருந்தால் மட்டுமே இனி இருமல் மருந்து, மத்திய சுகாதாரத்துறை ஆலோசனை. இருமல் மருந்து விற்பனையில் கட்டுப்பாடு கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் கலப்பட இருமல் மருந்தால் 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்த நிலையில் புதிய கட்டுப்பாடு வருகிறது. தற்பொழுது உள்ள விதிகளின்படி டாக்டர் பரிந்துரை இல்லாமல் இருமல் மருந்து வாங்கலாம். மருந்து விநியோகிப்பதற்கான லைசன்ஸ் இல்லாமல் இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும். குறிப்பாக கிராம பகுதிகளில் பாக்கெட் வடிவிலான இருமல் மருந்து பெட்டி கடைகளிலும் கிடைக்கும். இனி டாக்டர் பரிந்துரை இல்லாமல் இருமல் மருந்து கொடுக்கக்கூடாது, மெடிக்கல்களில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய வேண்டும் என்கிற வகையில் கட்டுப்பாடு கொண்டுவரப்பட உள்ளது.
முடங்கிய முக்கிய வலைதளங்கள், இந்தியா முழுவதும் பயனர் அவதி. கிளவுட்ஃப்ளேர் எனப்படும் வலைதள உள்கட்டமைப்பு நிறுவனத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக இந்தியா முழுவதும் முக்கிய இணையதளங்கள் முடங்கின. எக்ஸ் சமூக வலைதளம், ஸ்பாட்டிஃபை, கான்வா, சாட் ஜிபிடியை இயக்கும் ஓபன் ஏஐ உள்பட பல இணையதளங்கள், கேமிங் தளங்கள் இயங்கவில்லை. இது தொடர்பாக கிளவுட்ஃப்ளேர் நிறுவனம் தரப்பில் அறிக்கை வெளியானது. வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கலை அறிந்துள்ளோம். அது குறித்து ஆய்வு செய்து வருகிறோம். கிளவுட்ஃப்ளேர் டேஷ்போர்ட் மற்றும் ஏபிஐ ஆகியவை முடங்கியுள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தை புரிந்து கொண்டு சிக்கலை தணிக்க நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என தெரிவித்துள்ளது.
கல்குவாரியில் பாறை சரிந்த விபத்து, தோல்வியில் முடிந்தது மீட்பு பணிகள். உத்தரப்பிரதேசத்தின் சோன்பத்ரா மாவட்டத்தில் கல்குவாரி இயங்கி வருகிறது. இங்கு கடந்த சனிக்கிழமை 15க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்தனர். அப்போது திடீரென பாறைகள் சரிந்தது. இதில் 15 தொழிலாளர்கள் பாறை இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். கடந்த 4 நாட்களாக மீட்பு பணி நடந்த நிலையில் 7 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். எஞ்சிய 8 பேரும் இறந்துவிட்டனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கொண்டு பாறை இடிபாடுகளை அகற்ற முடியவில்லை, மீட்பு பணிகள் கைவிடப்படுகிறது என அதிகாரிகள் கூறினர். தமிழகத்தில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம், நாகேந்திரன் நம்பிக்கை. தமிழகத்தில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியாக இயங்கவில்லை, முதல்வர் ஸ்டாலின் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார். தமிழகத்தில் பாஜக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் நிச்சயமாக வெற்றி பெறும். முதல்வரது கொளத்தூர் தொகுதியில் 9000 ஓட்டுகளை அதிகமாக சேர்த்துள்ளனர். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கஞ்சா, பாலியல் வன்கொடுமைகள் நடக்கின்றன. இது ஒன்றுமே செய்யாத அரசு, விடியாத அரசுக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம் என நாகேந்திரன் பேசினார்.
500,000 பேரை கடித்த நாய்கள், தமிழக சுகாதாரத்துறை அறிக்கை. தமிழகத்தில் நாய்க்கடி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ரேபிஸ் பரவலை தடுக்க தெரு நாய்கள், வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடக்கிறது. இருந்தும் தொடர்ச்சியாக நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு ரேபிஸ் நோய் தாக்கி இறப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை 525,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதில் 28 பேர் இறந்தனர். கடந்த ஆண்டு பாதிப்புடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு கூடுதலாக 45,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
கோவை மதுரை மெட்ரோ திட்டம் நிராகரிக்கப்படவில்லை, வதந்திகளுக்கு அரசு விளக்கம். சென்னையை தொடர்ந்து மதுரை, கோவை உள்ளிட்ட 4 நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக மதுரையில் 11,360 கோடியிலும், கோவையில் 10,740 கோடியிலும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் வழங்கப்பட்டது. இதற்கிடையே கோவை மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ திட்ட அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியது. குறைவான மக்கள் தொகையை காரணம் காட்டி மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மறுத்துள்ளது. கோவை மதுரை புதிய மெட்ரோ ரயில் சேவைக்கான திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளதாக வெளியான தகவல் உண்மையில்லை. கூடுதல் ஆவணங்களுடன் மீண்டும் திட்ட அறிக்கையை அனுப்புமாறு தெரிவித்துள்ளது. மத்திய அரசு கேட்டுள்ளபடி கூடுதல் ஆவணங்களுடன் மீண்டும் விரிவான திட்ட அறிக்கை அனுப்பப்படும் என சென்னை மெட்ரோ தரப்பில் கூறப்பட்டது.
பிரதமர் மோடியை நாளை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்த திட்டம். தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் கோவையில் நாளை இயற்கை விவசாயிகள் மாநாடு நடக்கிறது. மாநாட்டில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நாளை மதியம் 1:30 விமானம் மூலம் பிரதமர் கோவை வருகிறார். பின்னர் அவர் கொடிசியா வளாகம் சென்று மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். சிறந்த விவசாயிகளுக்கு விருது வழங்கி கௌரவித்த பிறகு இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடுகிறார். பிற்பகல் 3:15 கோவையிலிருந்து விமானம் மூலமாக டெல்லி திரும்ப உள்ளார். கோவை வரும் பிரதமரை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மூத்த தலைவர்கள் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் தமிழக சட்டசபை தேர்தல் கூட்டணிக்கான வியூகம் குறித்து இந்த சந்திப்பில் பேசப்படும் என்று தெரிகிறது. பீகார் தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் வாழ்த்து தெரிவிப்பார் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
கனமழையால் வெள்ளப்பெருக்கு, குற்றால அருவிகளில் குளிக்க தடை. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குற்றாலம், ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்டவற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு வளைவை தாண்டி நீர் ஆர்ப்பரிக்கிறது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றாலம் வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அருவிக்கரைக்கு செல்லவும் போலீசார் அனுமதி அளிக்கவில்லை.
ஜாதி பெயர்களை நீக்கும் நடவடிக்கைக்கு இடைக்கால தடை நீட்டிப்பு. தீண்டாமைக்கான வசை சொல்லாக காலனி என்ற சொல் இருப்பதால் அரசு ஆவணங்களில் இருந்து காலனி என்ற சொல் நீக்கப்படுவதாக அரசு அறிவித்தது. சாலைகள், தெருக்களின் பெயர்களில் உள்ள காலனி என்ற வார்த்தையையும் பல்வேறு ஜாதி பெயர்களையும் நீக்க அரசாணை பிறப்பித்தது. இதற்கு எதிராக ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த ஹைகோர்ட் தமிழக அரசின் அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்தது. ஜாதி பெயர் நீக்கம் தொடர்பாக அறிவியல் பூர்வமான கள ஆய்வு பணியை மேற்கொள்ள உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டது. இதையடுத்து இடைக்கால தடையை டிசம்பர் 10 நீட்டித்து ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது.
வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்தம். வரும் 21 முதல் கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 24 தமிழகத்தில் அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் 17 மழை பதிவானது. தென்மேற்கு வங்கக்கடலில் குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 22 உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, மதுரை, ராமநாதபுரம் உள்பட 9 பரவலாக மழை பெய்துள்ளது. நாளை முதல் 2 மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். 21 முதல் 4 டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும், 23, 24 சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஆசிரியர், அரசு ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்தம். அரசு பணிகள், பள்ளி வகுப்புகள் பாதிப்பு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜிய கூட்டமைப்பினர் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல மாவட்டங்களில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் ஆப்சென்ட் ஆனதால் பாடங்கள் நடத்தப்படவில்லை. மாவட்ட கலெக்டர் மற்றும் தாசில்தார் அலுவலகங்களில் குறைந்த ஊழியர்களே பணிக்கு வந்திருந்தனர். சென்னையில் தலைமை செயலகம், எழிலகம், குறளகம், வணிகவரி அலுவலகம், சைதாப்பேட்டை பனகல் மாளிகை, கலெக்டர் அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டன. சென்னையில் சேப்பாக்கம், எழிலகம் வளாகத்திலும் மற்ற மாவட்டங்களில் கலெக்டர் அலுவலகம் அருகிலும் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடந்தது. இன்றைய போராட்டத்தில் 600,000 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்றதாக ஜாக்டோஜிய கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் கு வெங்கடேசன் தெரிவித்தார்.
தற்கொலை தாக்குதலை நியாயப்படுத்திய பயங்கரவாத டாக்டர். தாக்குதலுக்கு முன் பதிவு செய்த வீடியோ வெளியானது. டெல்லி செங்கோட்டை அருகே மெட்ரோ ரயில் நிலைய சிக்னலில் கடந்த 10ஆம் தேதி காரை வெடிக்க வைத்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த டாக்டர் உமர் இந்த கார் வெடிப்பு தாக்குதலை அரங்கேற்றினார். தாக்குதலில் டாக்டர் உமர் உடல் சிதறி இறந்த நிலையில் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றி வந்த 2 பெண் டாக்டர்கள் உள்பட 5க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கார் வாங்கி கொடுத்து சதிச்செயலுக்கு மூளையாக செயல்பட்ட நபர் டாக்டர்களிடம் பயங்கரவாதத்தை பரப்பிய ஹரியானா மருத்துவமனை ஊழியர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் நாச வேலையில் ஈடுபட்ட டாக்டர் உமர் தனது தாக்குதலுக்கு முன் வீடியோ ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். அதில் தற்கொலை தாக்குதல் என்பது புனிதமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ எங்கே பதிவு செய்யப்பட்டது, யார் மூலம் வெளியானது என என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர்.
ஆந்திராவில் நக்சலைட்டுகள் 6 பேர் சுட்டுக் கொலை. சத்தீஸ்கரில் என்கவுண்டரில் ஒரு நக்சலைட் பலி. ஆந்திராவின் அல்லூரி சீதா ராமராஜுலு மாவட்டத்தில் வனப்பகுதியை ஒட்டிய இடங்களில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அப்பகுதியில் பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் இணைந்து நேற்று இரவு முழுதும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது வனப்பகுதிக்குள் பதுங்கியிருந்த நக்சல்கள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டனர். பாதுகாப்பு படையினரும் அவர்களுக்கு பதிலடி கொடுத்தனர். இந்த சண்டையில் நக்சல் அமைப்பின் தலைவன் மத்வி ஹித்மா உட்பட 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீஸ் தரப்பில் யாருக்கும் காயமில்லை. சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் நக்சலைட் ஒருவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அம்மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர்.
நிலுவையில் உள்ள 6 ஆண்டுகள் சம்பளத்தை வழங்கக்கோரி மனு. கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தினர் இணைந்து மாவட்ட கலெக்டரிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று மனு அளித்தனர். அம்மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது, கொரோனா காலத்திற்கு பின் நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளும் இயங்கும் நிலையில் 2020ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை NTC பஞ்சாலைகள் 6 ஆண்டுகளாக முடக்கி வைக்கப்பட்டுள்ளன. தொழிலாளர்களின் போராட்டத்தால் தொழிலாளர்களுக்கு முழு சம்பளம் வழங்க ஒப்புக்கொண்டு 2023ஆம் ஆண்டு ஜூன் வரை முழு சம்பளம் வழங்கினர். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை 50% சம்பளம் மட்டும் வழங்கி மீதமுள்ள 50% நிலுவையில் வைத்தனர். 6 ஆண்டுகளாக தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கப்படவில்லை. 9 மாதங்களாக தினமும் பணிக்கு வரும் அத்தியாவசிய தொழிலாளர்கள் உட்பட யாருக்கும் சம்பளம் வழங்கவில்லை. வருமானம் இல்லாமல் NTC தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் 6 ஆண்டுக்கு உரிய சம்பளம், குறைந்தபட்ச போனஸ், இதர பயன்கள் கிடைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசும் தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது.
பஸ்ஸில் 4.5 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல், சுங்கத்துறை சோதனையில் சிக்கியது. புதுக்கோட்டையிலிருந்து தொண்டி நோக்கி செல்லும் தனியார் பஸ்ஸில் உயர் ரக போதைப்பொருள் கடத்தப்படுவதாக சுங்கத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன்படி ராமநாதபுரம் சுங்கத்துறை இணை கமிஷனர் பிரகாஷ் மற்றும் அதிகாரிகள் குழு நேற்று மதியம் SP பட்டினம் அருகே தனியார் பஸ்ஸை மறித்து சோதனையிட்டனர். அப்போது பயணிகளின் உடைமைகள் வைக்கும் இடத்தில் கேட்பாரற்ற நிலையில் ஒரு பாலித்தீன் பை இருந்தது. அதனை பிரித்து பார்த்தபோது உயர் ரக போதைப்பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பாலித்தீன் பையை பற்றி தங்களுக்கு தெரியாது என பஸ்ஸில் இருந்த பயணிகள் தெரிவித்தனர். இதையடுத்து பஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். பாலித்தீன் பையில் 1.5 கிலோ போதைப்பொருள் இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு 4.5 கோடி ரூபாய் என்று சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. SIR படிவம் நிரப்ப முடியாமல் BLOக்களே திணறும் நிலை, திமுக குற்றச்சாட்டு. திமுக சட்டத்துறை செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான NR இளங்கோ தேர்தல் கமிஷனின் SIR பணிகள் குறித்து அண்ணா அறிவாலயத்தில் பேட்டியளித்தார். திமுகவினருக்கு மட்டுமே கணக்கீட்டு படிவங்கள் கொடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது தவறு. பாரதிய ஜனதா கட்சிக்கு சாமரம் வீச வேண்டும் என்பதற்காகவே SIRஐ அதிமுக ஆதரிக்கிறது. முறையான வாக்காளர் பட்டியல் தேவை என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு. ஆனால் 1 மாத காலத்தில் முடிக்க வேண்டும் என கூறுவது எப்படி நியாயம்? பாரதிய ஜனதா கட்சி தேர்வு செய்த தேர்தல் ஆணையம்தான் தற்போது எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துகிறது. எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு பிஎல்ஓக்களே திணறும் நிலை உள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை டிசம்பருக்குள் கணினி மயமாக்குவது சாத்தியமில்லை. இதனால் லட்சக்கணக்கான ஓட்டுகள் நீக்கப்பட வாய்ப்புள்ளது என்று என்ஆர் இளங்கோ கூறினார்.
இந்தியாவில் விளையாட்டின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறியுள்ளது. அமைச்சர் அன்பில் மகேஷ். 2025 ஆண்டிற்கான ஜூனியர் ஹாக்கி ஆண்களுக்கான உலகக்கோப்பை போட்டிகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் நடைபெறவுள்ளது. இதற்கான உலகக்கோப்பை அறிமுக நிகழ்ச்சி இன்று தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர் அன்பில் மகேஷ் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது, தமிழகத்தில் முதன்முறையாக ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி நடைபெறவுள்ளது. இதற்காக பெருமுயற்சி மேற்கொண்ட முதலமைச்சர், துணை முதலமைச்சருக்கு நன்றி. உலகக்கோப்பை நடத்துவதன் மூலம் உலக நாடுகளின் பார்வை தமிழகம் மீது திரும்பியுள்ளது. இந்தியாவில் விளையாட்டின் தலைநகரமாக தமிழகம் மாறியுள்ளது என்று கூறினார்.
வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை பெயர்களில் குழப்பம். எஸ்ஐஆர் ஆன்லைன் பதிவில் சிக்கல். வாக்காளர் திருத்தப்பணியான எஸ்ஐஆர் பதிவில் வாக்காளர்கள் www.otus.eci.gov.in என்ற இணையதளத்தில் தங்கள் விவரங்களை பூர்த்தி செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதன்படி சென்னை போன்ற பெருநகர வாக்காளர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், வெளியூரில் இருப்பவர்கள் தங்கள் விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்ய முயற்சிக்கின்றனர். ஆனால் பதிவிடும் இணையதள பக்கமானது பாதியில் எரர் ஆகிவிடுகிறது. வாக்காளர் பெயருடன் ஆதார் அட்டையில் உள்ள பெயர் மற்றும் இனிஷியல் மேட்ச் ஆகாமல் உள்ளன. சிலருக்கு இனிஷியல் முன்னாலும் சிலருக்கு பின்னாலும் இருப்பதால் ஆதார் வெரிஃபிகேஷன் தளத்தில் விவரங்கள் நிராகரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என தெரியாமல் தேர்தல் அதிகாரிகள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். புதிதாக பெறப்படும் விண்ணப்பத்திலும் வாக்காளர் தனது பெயர் மற்றும் இனிஷியலை எப்படி நிரப்ப வேண்டும் என்ற வழிகாட்டுதல் இல்லாததால் இந்த பிரச்சனை வருங்காலத்திலும் நீடிக்கும் என வாக்காளர்கள் தெரிவித்துள்ளனர்.
டெல்லி கார் குண்டுவெடிப்பு, 25 இடங்களில் இடி சோதனை. டெல்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதலை அடுத்து தலைநகரம் முழுவதும் 25 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தாக்குதல் தொடர்பாக சிக்கிய மருத்துவர்கள் வேலை பார்த்த ஹரியானா அல்ஃபலா பல்கலை தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 25 இடங்களில் அதிகாலை முதல் சோதனை நடைபெறுகிறது. டெல்லி தாக்குதல் தொடர்பாக நடந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். புசி ஆனந்த் உள்ளிட்ட தாவிக்க நிர்வாகிகள் மீது போலீஸ் வழக்கு பதிவு. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியான எஸ்ஐஆர் பணிகளை கைவிடக் கோரி நேற்று முன்தினம் தமிழகம் முழுதும் தாவிக்கவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை கடற்கரை அருகே சுவாமி சிவானந்தா சாலையில் தாவிக்கவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜினா உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தின் போது சாலையின் நடுவே இருந்த இரும்பு தடுப்புகள் மற்றும் செடிகளை சேதப்படுத்தியதாக தாவேக்கவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தாவேக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், பிரச்சார மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜினா உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது இரண்டு பிரிவுகளில் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர்.
பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கனமழையால் ஒத்திவைப்பு. தேர்தலில் தனது தலைமையிலான பாமகவுக்கு மாம்பழ சின்னம் கிடைக்கும் வகையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி வருகிறார். இதன்படி வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாநில செயற்குழு கூட்டம் கடந்த 15 தைலாபுரம் தோட்டத்தில் நடந்தது. இதைத் தொடர்ந்து இன்று பாமக மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடப்பதாக இருந்தது. நாளை இளைஞர் சங்க மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டமும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இரு கூட்டங்களும் கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் கூட்டம் நடக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பாமக தலைமை நிலையம் அறிவித்துள்ளது.
ஆவண ஆராய்ச்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. தமிழக ஆவண காப்பகத்தின் அரிய ஆவணங்களை ஆய்வு செய்து தமிழகத்தின் வரலாற்றை வெளிக்கொண்டு வரும் வகையில் ஆராய்ச்சி திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஓராண்டுக்கு மாதம் 50,000 ரூபாய் ஆராய்ச்சி உதவித்தொகையுடன் உரிய ஆவணங்கள் குறித்து ஆய்வு செய்ய
முதுகலை பட்டதாரிகள் அல்லது தனிநபர் ஆராய்ச்சியாளர்கள் https://tamilnaduarchives.tn.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ வி செழியன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் பணிகள் வருவாய்த்துறை ஊழியர்கள் புறக்கணிப்பு அவசரகதியில் நடப்பதாக புகார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தமான எஸ்ஐஆர் பணிகள் நடந்து வருகின்றன. இப்பணிகளில் உள்ளாட்சி மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எஸ்ஐஆர் பணிகளை இன்று முதல் புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் பணியை உரிய திட்டமிடலின்றி ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்காமல் அவசரகதியில் மேற்கொள்ள அதிகாரிகள் நிர்பந்திக்கின்றனர். இதனால் அனைத்து நிலை வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் கடுமையான பணிச்சுமை மற்றும் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தலைமை தேர்தல் அதிகாரியிடம் முறையீடு செய்துள்ளோம். அதன் பிறகும் நெருக்கடிகள் அதிகரித்துள்ளன. சில மாவட்ட கலெக்டர்கள் ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் சார்நிலை அலுவலர்களை வதைக்கின்றனர். எனவே இன்று முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை புறக்கணிக்கிறோம் என்று வருவாய்த்துறை ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது.
தமிழர்கள் விருப்பத்துடன் ஹிந்தி படிக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சு வேண்டுகோள். ஹைகோர்ட் மதுரை அமர்வு வழக்கறிஞர்கள் சங்கம் நடத்திய கூட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சு பங்கேற்று பேசினார். தமிழர்கள் விருப்பத்துடன் ஹிந்தி கற்க வேண்டும். தேசிய மொழியாக ஹிந்தி உள்ளது. தமிழகத்தை தவிர்த்து நாட்டின் அனைத்து பகுதியினரும் ஹிந்தி பேசுகின்றனர். தமிழக எல்லையை தாண்டினால் மொழி பிரச்சினையால் தமிழர்கள் சவால்களை சந்திக்கின்றனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சரளமாக ஹிந்தி பேசுவார். அரசியல்வாதிகள் கூறுவதை ஏற்காதீர்கள், அவர்கள் மக்களை முட்டாளாக்குகின்றனர். வெறும் 10% மக்களே நாட்டில் ஆங்கிலம் பேசுகின்றனர். இதற்காக நான் ஹிந்தியை திணிப்பதாக கருத வேண்டாம். தமிழகத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மையால் அழித்தவர்களில் நானும் ஒருவன். எனவே வாய்ப்பு கிடைத்தால், விருப்பம் இருந்தால் ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீதிபதி மார்க்கண்டேய கட்சு கூறினார்.
திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற இந்து முன்னணி அழைப்பு. திருப்பரங்குன்றம் மலைமேலுள்ள உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபம் அருகிலுள்ள மண்டபத்தின் மேல் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சார்பில் ஆண்டுதோறும் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படுகிறது. மலை உச்சியில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது காலங்காலமாக நடந்து வந்தது. 2ஆம் உலகப் போரின் போது பாதுகாப்பு காரணமாக ஆங்கிலேய அரசு அதை தடை செய்தது. அதனால் கோவில் முன்புறம் உள்ள தூணில் தீபம் ஏற்றப்பட்டது. அந்த நடைமுறை இதுவரை மாறவில்லை. மலை மீதுள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டுமென இந்து முன்னணி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இது தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியும் வந்தனர். தற்போது நீதிமன்ற உத்தரவின்படி வரும் நவம்பர் 30ஆம் தேதி மாலை 3 மணிக்கு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட உள்ளது. மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வருமாறு இந்து முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது.
ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்குமாறு இந்தியாவுக்கு வங்கதேச அரசு கோரிக்கை. வங்கதேச போராட்டத்தின் போது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பியோடி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். வன்முறையை தூண்டிவிட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்குமாறு இந்தியாவுக்கு வங்கதேச வெளியுறவுத்துறை கடிதம் எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவருக்கு அடைக்கலம் வழங்குவது நட்பற்ற செயல் எனவும், அதனால் ஷேக் ஹசீனா நாடு திரும்புவதை உறுதி செய்வது இந்தியாவின் கடமை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வங்கதேசத்தின் கடிதத்திற்கு இந்திய அரசு பதிலளித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில், ஷேக் ஹசீனாவுக்கு வங்கதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அறிவித்த தீர்ப்பை இந்தியா கவனத்தில் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. நெருங்கிய அண்டை நாடாக வங்கதேச மக்களின் நலன்களுக்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும், அதில் அமைதி, ஜனநாயகம் மற்றும் ஸ்திரத்தன்மை அடங்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. அண்டை நாடுகளுடன் இந்தியா எப்போதும் ஆக்கப்பூர்வமாக நடந்து கொள்ளும் எனவும் இந்தியா கூறியுள்ளது.